ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவான் பல விதங்கள்ல நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கான். பகவானுடைய அனுகிரகத்தினுடைய பிரத்யக்ஷ ரூபம்தான் ஆச்சாரிய புருஷர்கள். அதிலேயும் சுவாமி ராமானுஜர் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர். அதனாலதான் பகவான் கூடவே அழகா இருந்துட்டே இருக்கார். திருப்பார் கடல்ல ஆதிசேஷனா இருக்கார். ராமாயண காலத்துல லக்ஷ்மணனாகவும் கிருஷ்ணாவதார காலத்திலே பலராமனாகவும் கலியுகத்திலே யதிராஜர் சுவாமி ராமானுஜராகவும் வந்தார். அந்த சுவாமி ராமானுஜரை தியானம் பண்ணோம் அப்படின்னாலே மனசு பரிசுத்தமாயிடும். அவ்வளவு அழகா ஜோரா பெரியவாள்லாம் தியானம் பண்றா. எங்கள் கதியே ராமானுஜ முனியே, சங்கை கெடுத்தாண்ட தவராசா, பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். நமக்கு கதி யார் அப்படின்னா ராமானுஜர். எங்கள் கதியே ராமானுஜ முனியே, சங்கை கெடுத்தாண்ட தவராசா. நம்ம மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் அழகா நீக்கக்கூடிய ஒருத்தர் தவராசன் யார் அப்படின்னா யதிராஜராகிய சுவாமி ராமானுஜர். சங்கை கெடுத்தாண்ட தவராசா, பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா. திருமங்கையாழ்வார் அருளினதான பெரிய திருமொழின்ற அந்த பிரபந்தங்கள் எல்லாம் என் மனசிலே தங்கும்படியான ஒரு மனச நீ எனக்கு தா அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். அப்ப சுவாமி ராமானுஜரிடத்துல அவ்வளவு வேணா கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். ஏன்னா காரே கருணை ராமானுஜன். நம்ம எதிர்க்க திடீர்னு ராமானுஜர் வந்து பேசினார்னா அப்படி இருக்கும், நினைச்சு பார்க்கவே என்னமோ பண்றது இல்லையா. அந்த ஒரு பாக்யம் திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு பிரத்யக்ஷமா கிடைச்சது. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவளுக்கு ஜென்மா கிடைச்சதே பரம பாக்யம். அதிலேயும் அவள் எந்த ஊருக்காரியோ அந்த ஊராகிய திருக்கோளூர்லேருந்து அவள் வெள்ள கிளம்பும் பொழுது எதிர்க்க சுவாமி ராமானுஜர் வரார். ஊரை விட்டு கிளம்புற பெண்ணை பார்த்து போகாதேடி, போகலாமோ நியாயமோ அப்படின்றார். அப்ப எப்பேற்பட்ட பாக்யம் அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு. ராமானுஜர் அப்படி ஒரு ஆச்சாரியன், அழகா நிறுத்தி நிதானமா கேட்கிறார் இந்த பெண் பிள்ளை பேசுறத. ஒரு சின்ன பிள்ளை அழகா ஒரு பிரபந்தத்தையோ திருப்பாவையோ ஒரு ரைம்ஸையோ சொன்னா வயசானவ எப்படி ஆனந்தமா ரசிச்சு எப்படி பேசுறது பாரு, சமத்து குஞ்சலமா அப்படின்னு சொல்லி பேசுவா இல்லையா, கேட்பா இல்லையா. அந்த மாதிரி பெண் பிள்ளை அழகா சொல்றா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே அப்படின்னு சொல்றா. நாலாவது வாக்கியம் சொல்றா, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. அவ எல்லா விஷயங்களையும் பேசுறா பாருங்க. முதல் மூணு விஷயம் கிருஷ்ண விஷயம், விதுரர் அக்ரூரர் ரிஷிபத்னி. இந்த நாலாவது விஷயம் ஸ்ரீமத் ராமாயணம். ராமாயணத்தை பத்தி பெரியவா சொல்லும் பொழுது சொல்றார்கள், சிறை சென்றவள் ஏற்றம். ராமாயணத்துல யாரா வசதி அப்படின்னா சீதா மாதா தான் அப்படின்னு பெரியவாள்லாம் தீர்மானமா சொல்றா. சீதா மாதா எங்க சிறைக்கு போனா, அசோகவனத்துல 10 மாசம் இருந்தா இல்லையா, அதுவே சிறை தானம். சிறை சென்றவள் ஏற்றம் அப்படின்றா. அதாவது இவள ராவணன் அபகரிச்சுண்டு போகல, அவளே அத்தியாச்சரியமா லோகத்துல நல்லது உண்டாகணும்ன்றதுக்காக போனாள் அப்படின்னு பெரியவர்கள்லாம் தீர்மானம் பண்றா. சீதா மாதா ஸ்வயம் பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கும்படியான ஸ்ரீதேவி. அதனாலதான் சுவாமிக்கே ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு திருநாமம். அந்த ஸ்ரீதேவி பகவான் அவ்வளவு அழகா திருப்பார்கடல்ல பாதசேவனம் பண்ணி அனுபவிக்கும்படியான ஒருத்தி ஸ்ரீதேவி. பகவத் அவதாரத்துல பகவான் கூடவே வரக்கூடியவள் ஸ்ரீதேவி. பகவான் ராமனா வரணும்னு தீர்மானம் பண்ண உடனே தாயார் சீதையா வராளாம். சீதை அப்படின்னாலே ஏற்கலப்பை உழுத வழி அப்படின்னு அர்த்தம். அந்த அழகா ஏற்கலப்பை வச்சு உழுத இடத்துல இருந்துதான் சீதை கர்ப்பவாசம் இல்லாமல் உற்பத்தி ஆனாள். அயோனிஜை கர்ப்பவாசம் இல்லாமல் அவதாரம் பண்ணாள். அதனால அத்தனை வசதி. இந்த சீதா மாதாவுக்கும் ராமச்சந்திர மூர்த்திக்கும் கல்யாணம் நடக்கிறது. அப்ப ரொம்ப அழகா ஜனக மகாராஜா சொல்றார், இயம் சீதா மமசுதா சஹதர்மச்சரீதவ. அப்பா ஹே ராமா, இயம் சீதா மமசுதா, இந்த சீதை என்னுடைய பெண். சஹதர்மச்சரீதவ, நீ என்ன தர்மத்தை அனுஷ்டிக்கணும், என்ன தர்மத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தணும் நினைக்கிறையோ அந்த தர்மத்துக்கு உனக்கு சகாயம் பண்ணக்கூடிய ஒருத்தி என் பெண். அதனால பாணிம் கிருஷ்ணீஸ்வ பாணினா, கைநீடு என் பெண்ணை வாங்கிக்கோப்பா, கன்னிகாதானம் பண்றேன், இவளை கொண்டு உன்னுடையதான பெருமை லோகம் முழுக்க பிரசித்தியாக போறது அப்படின்னு சொல்றாராம். அப்ப சகதர்மச்சரீதர், அதுக்கு பெரியவா சொல்றா, சகதர்மச்சரின்ற வார்த்தைக்கு நீ ராவண வதம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னா அதுக்கு முன்னாடியே போய் அவனுடையதான அசோகவனத்துல உட்கார்ந்துண்டு நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணக்கூடிய உத்தமமான பத்தினி சீதா மாதா அப்படின்னு வியாக்கியானம் பண்றார்கள். அத்தனை வசதி சீதா மாதா. சீதையுடைய பதிவிரதா பலம் ரொம்ப விசேஷமா காண கிடைக்கிறது. அனசுயா தேவி கூட சீதைய பார்த்து அம்மா எப்பேற்பட்டவள் நீ அப்படின்னு கொண்டாடுறா. சரியா பகவான் ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு சீதையை ஐஷிண்டு போகிறதா இல்லவே இல்லை. சீதை தான் பிடிவாதம் பண்ணி ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னு ராமனை கிண்டல் பண்றா. நீர் வந்து ஆண் வேஷம் போட்ட பெண் பிள்ளை, அதனாலதான் என்னை ஐஷிண்டு போகிறதுக்கு பயப்படுறேள், தொடநெடுங்கின்னுட்டா. இப்படி எல்லாம் சொல்லி அவள் காட்டுக்கு போறாளாம். எதுக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே போறான். அதனால சீதா மாதா எல்லா விதத்திலையும் ஏற்றமுடையவள். இந்த சீதைய ராவணன் வந்து தூக்கிண்டு போறான். அதுக்கு மாரீச்சம்மானதான் அவன் உபயோகப்படுத்துறான். மாரீச்சன்ற ராட்சசனை மானா வர வச்சு மானா மாத்தி அவள் முன்னாடி ஓட விடுறான். தாயாருக்கு தெரியாதா, ராமனே அனுபவிக்கிறவள் ஒரு மானிடத்துல மயங்குவாளோ? கிடையவே கிடையாது. ராவண வதத்துக்காகவே மானிடத்துல மயங்குறா போலே தாயார் நடிக்கிறார். ராமனும் அந்த மானை பிடிக்க தடுத்துட்டு போறார். அப்ப கூட லக்ஷ்மணன் தடுக்கிறான், வேண்டான்னா இது மாயமான் மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் சொல்றா. அவ்வளவு அழகா பகவான் தடுத்துட்டு போறான், மாயமான அடிச்சுடுறான். இந்த மாயமான் உசுர விடும்பொழுது மாரீச்சன் ஹா லக்ஷ்மணா ஹா சீதேன்னு ராமனுடைய குரல்ல மிமிக்ரி பண்ணிட்டு உசுர விட்டுட்டார். அவ உடனே சீத லக்ஷ்மணனை விதவிதமா திட்டுற, அப்போ போ அண்ணாவை போய் பாரு அப்படின்றான். லக்ஷ்மணனை ஒரு சித்தில ரொம்ப கோச்சுக்கிறா தாயார். ஓ, ராமன் போன பிறகு நடையலாம்னு பாக்குறையோ அப்படின்னுட்டான். கடுஞ்சொற்கள் பேசுறா தாயார். எந்த இடத்துலயும் யாரையுமே கடுஞ்சொற்கள்னால பேச மாட்டா, இங்க பேசுறா. ஏன்னா லக்ஷ்மணன் அந்தண்ட போனாதான் இந்த பக்கம் ராவணன் வந்து அவள் அபகரிச்சுண்டு போக முடியும் அப்படின்றதுக்காகவே. ராவணன் அபகரிச்சுண்டு போகும்பொழுதுதான் அழகா ஜட்டாயு பெரிய யுத்தம் பண்றார். ராவணனால் அவள் சீக்கிரத்தில் சீதையை தூக்கிட்டு போக முடியல. ஜடாயு யுத்தம் பண்றார். ஜடாயு ரக்கையெல்லாம் வெட்டிக்கவே வந்த உடனே தாயார் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஜடாயு என் பொருட்டு சரீரத்தை விடுறேன். அது காரணம் கொண்டே ஜடாயுக்கு மோட்சம் கிடைச்சது. போகும்பொழுது தாயார் சுக்ரீவன் ஆஞ்சநேயர் இவரெல்லாம் ரிஷ்யமுக பர்வதத்துல பார்த்துட்டு தன் கழுத்துல இருக்கிற ஆபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்து கால இருக்க ஆபரணங்கள்லாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டி அப்படி மேலே இருந்து கீழே போடுறான். அதனாலதான் சுக்ரீவனுக்கு ராமனுடைய சகாயம் கிடைச்சது வாலிபதத்துக்கு. ராஜேஸ்வரி கொண்டு போய் வச்சுட்டான் ராவணன். ஆனா தாயார் அவனால் நெருங்க முடியல. ஏன்னா அந்த பதிவிரதா தர்மம் அவளுடைய பலம். அவனால சீதா மாதாவை ராமன் கிட்டேந்து பிரிக்க முடிஞ்சதே ஒழிய ராம தியானத்தை அவளிடத்திலேருந்து பிரிக்க முடியல. நம்ம வாழ்க்கையில எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எந்த ஒரு சிதியில இருந்தாலும் பகவஸ்மரண அப்படின்றது ஒண்ணு மாறப்படாது. இது சீதா மாதா நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம். என்ன வந்தாலும் கலங்காதே, யார் பயமுறுத்தினாலும் நடுங்காதே, எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் பக்தியை விட்டுடாதே, நாம ஜபத்தை விட்டுடாதே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே சீதா மாதா அசோகவனத்துல போய் சிறை இருக்கா. நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அப்போ என்ன பக்தி பண்ணி, என்ன நாமஜபம் பண்ணி, என்ன கோவில் போய், என்ன நடந்தது? ஒண்ணும் நடக்கல. என்னமோ பக்தின்னு சொல்றா, என்னமோ நாமஜபம் சொல்றா, அப்போ என் வாழ்க்கையில ஒண்ணும் பெருசா தெரியல அப்படின்னு மனசு விட்டு போகிறது ரொம்ப சாதாரணமா காண கிடைக்கிறது. முதல்ல அவநம்பிக்கை பகவானத்தை தான் வந்துடும். அந்த அவநம்பிக்கை வரவே கூடாதுன்றதுதான் சீதா மாதா சொல்லி கொடுக்கிற பாடம். எங்கேயோ கொண்டு உக்கார வச்சுட்டான் ராவணன், கடல் தாண்டி அவனுடைய லங்கைக்குள்ள அசோக வனத்துல சுத்தி வர அரக்கிகள் எல்லாம் செக்யூரிட்டி கார்டா போட்டு சர்வஜாகிரதையா வச்சிருக்கான். அப்ப கூட சீதா மாதா ராமா 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 ராமான் ஜபிச்சுட்டே இருக்கா. முடியுமா அப்படின்னா பகவானிடத்துல அந்த பூரணமான நம்பிக்கை, என்னவனா நடக்கட்டும், என் பகவான் என்ன காப்பாற்றுவான், என்ன காப்பாத்திதான் ஆகணும் அப்படின்னு தீர்மானமா இருக்கணும். கஷ்டம் வந்துடுத்து என்ன பண்ண போறேன், உடனேயே ஜாதகம் பார்க்கலாமா, கைரேக பார்க்கலாமா, நாடி ஜோசியம் பார்க்கலாமா, ராசிக்கல் போடலாமா, வாஸ்துபடி வீட்டை மாத்தலாமா, எங்கேயாவது யாராவது சொன்னா பண்ணலாமான்னு கடந்து அலையப்படாது. ஒரே லட்சியம், நான் பகவன் நாமத்தை ஜபிப்பேன், என் பகவான் என்ன காப்பாற்றுவான். இந்த இக்கட்டிலேருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை பகவானுக்குரியது, அதுதானே முக்கியம். அந்த தியானம் வரணும். சீதா மாதா தைரியமா உட்கார்ந்து இருக்கா. ராவணன் ஒரு சந்தர்ப்பத்தை சீதை கிட்ட வந்து அப்படி பேசுறானாம், நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை போல அழகி யாரும் கிடையாது, உன்னை நான் எல்லாத்துக்கும் தலைவி ஆக்கறேன்னா சொல்றானா. நான் வந்தவொடனே சீதா மாதா ஒரு புல்ல கிள்ளி அப்படி போடுறாள் ரெண்டு பேரும் நடுவுலையும் அவனை தாண்டி வராதபடி. எதுக்கடானா, அப்பா இந்த புல்ல கிள்ளி போடுற மாதிரி உன்னை க்ஷண நேரத்துல என்னால் அழிச்சுட முடியும், ஆனா அப்படி அழிக்க மாட்டேன், என் ராமனுடைய பலம் பராக்கிரமம் உனக்கு தெரியணும், பகவான் ராமனை நம்புறவா தோத்து போக மாட்டான்னு உனக்கு தெரியணும், நம்பினார் கெடுவதில்லைன்னு உனக்கு புரியணும்ரா. சீதா மாதா உனக்கு நிறைய நல்லது சொல்றா, நீ ராமன அவ்வளவு அழகா உன்னுடைய சகாவா ஏத்தனே என்ன ஒப்படைச்சுடு, மூணு லோகமுமே உன்னை கொண்டாடும் அப்படின்றா. அப்ப ராவணனை ஜெயிச்சது யார் அப்படின்னா சீதா மாதா தான், ராமன் இல்லை. அவ ஏற்கனவே உட்கார்ந்து அவளுடைய தபசினாலே, நாம ஜபத்தினாலே, பக்தியினாலே லங்கையில் இருக்கிற அவளுடைய எல்லாருடைய அந்த வீரியத்தையும் பிரபாவத்தையும் அழிச்சு போட்டுட்டா, அவர்களுடைய பாபமே அவர் அழிக்கும்படியா பண்ணிட்டா. சீதா மாதாவுக்கு தானே அவ்வளவு அழகா ஆஞ்சநேயர் ஜோரா கடல் தாண்டினார், சீதையை கொண்டுதான் ராமாயணமே. சீதை இல்லை அப்படின்னா ராமாயணம் இல்லை. அதனால சீதாயாக சரிதம் மகத்து அப்படின்றா பெரியவா, சீதையுடைய சரிதம் விசேஷமானது அப்படின்றா. சீதை அவ்வளவு அழகா தசமுகன், பத்து முகம் இருக்கான். அவன் ஆச வார்த்தை சொல்லி மயக்கிறான், ஏமாந்து போகல. அவன் மிரட்டி பாக்குறான், படிஞ்சே போகல. அவனை கெஞ்சி பாக்குறான், அதுக்கும் விட்டு கொடுக்கல. ஏன்னா சமயத்துல நம்முடைய இந்திரியங்கள்லாம், தசமுகன்னு சொல்றது பத்து விதமான இந்திரியங்களை சொல்லுவான், இல்லாட்டி பத்து விதமான கெட்ட குணங்கள், காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம், இதெல்லாம் என்ன பண்ணுமா, அந்தரியாமியா பகவான் இருக்கான் நமக்குள்ள, நாம சரீரத்துக்குள்ள இருக்கும். இந்த ஆத்மாவை தன் இஷ்டத்துக்கு வளைக்கணும்னு பாக்குமா, தன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கணும்னு இந்த இந்திரியங்கள்லாம் நம்மள அப்படி தாத்தா பண்ணி பாக்குமா, எதுக்கும் மயங்கப்படாது. அப்பதான் ஜெயிக்க முடியுமா, இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி ஜெயிக்கணும்னு சொல்லி காட்டுறா சீதா மாதா. தசமுகனை செற்றேனோ, அப்படி ஜெயிக்க வேண்டாமா, பரமாத்மாவை ஜெயிக்க வேணாமா, பரமாத்மாவை பிடிச்சிட்டு மத்தவாளை ஜெயிக்க வேண்டாமா, பரமாத்மாவையும் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும் தெரியுமா, பக்தியினாலே ஜெயிக்கணும். அது எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, சீதா மாதா உட்காந்து நாமஜபம் பண்ணிட்டே இருந்தா இல்லையா, பகவான் தானாகவே சீதையை தேடுறதுக்கு ஆஞ்சநேயர் முதற்கொண்டு எல்லாரையும் அனுப்பினான். அனுப்பின அதே பகவானே சீதா மாதாவுக்காக அழகா ஜோரா ஒரு சேது பந்தனம், ராமர் பாலம் கட்டிட்டார். உலகத்துல அழகான ஒரு காதல் சின்னம் அப்படின்னா ராமர் சேது தான், ராம் சேது. அவ்வளவு அழகா இன்னி வரைக்கும் அழியாம இருக்கு பாருங்கோ, பகவான பாலம் கட்ட வச்சு குரங்குகளை வச்சுண்டு இலங்கைக்குள்ள நுழைஞ்சு யுத்தம் பண்ணி ராவணனையும் அவனுடைய வம்சத்தாரையும் அழிச்சு போட்டு தன்னை மீட்க வச்சுட்டா இல்லையா? அவ இத்தனைக்கும் காரணம் யாருன்னா சீதா மாதா. ராமன் இல்ல, சீதா மாதா தான் அவ்வளவு அழகா தசமுகனை ஜெயிச்சுட்டாளாம். சபதம் பண்றா தாயார், உன் அழிப்பாடா, அவன் தலையெல்லாம் கிள்ளி போடுவான்டா, அப்படி வம்சத்தையே இல்லாமல் பண்ணுவாரா என் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு. அப்ப பகவான் நடத்தி காட்டுவான் அப்படின்னு ஒரு பூரணமான நம்பிக்கை வேணும் இல்லையா? எந்த ஒரு இக்கட்டிலையும் எந்த ஒரு நிலைமையிலையும் எங்க இருந்தாலும் நாம ஜபம் ரட்சிக்கும். நாம ஜபம் ஜபிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம பலகீனமானவர்கள். சீதை பார்த்தா ராவணனை கம்பேர் பண்ணும்போது சீதைக்கு ஒண்ணு பெரிய பலம் கிடையாது இல்லையா? ஆனா அவளுடைய நாம ஜபம், பகவத் பக்தி, பகவான் காப்பாற்றுவான்ற அன்கண்டிஷனல் ஃபெய்த், இதை ஜெயிக்க ராவணனால முடியும். அதனால்தான் தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே அப்படின்றா பெண்கள். பிராட்டி அவ்வளவு அழகா, இத்தனை ஜோரம் அவ கையில ஆயுதம் எடுத்துக்கல, பெருசா வசனம் எல்லாம் பேசல, நாம ஜபம் நாம ஜபம் நாம ஜபம், பகவத் தியானம், என் பகவான் என்ன வந்து மீட்டு போவா. இதுல ஆசிரியர் கூட சொல்ல, அம்மா நான் உங்களை தூக்கிட்டு போயிடுறேம்மான்ற, தாயார் அதெல்லாம் வேண்டாம், ராமன் வந்து என்ன ஜெய், அழகா ராவணன் ஜெயிச்சு என்ன மீட்டு போகணும் அப்படின்றா. இப்படி தாயார் ராம தியானத்துல இவ்வளவு அழகா ராவணனை ஜெயிச்சுட்டா, கடைசி வரைக்கும் ராவணனால தாயார நெருங்க முடியல. தூக்கிண்டு போனதோட சரி, அப்படியே நெருப்பாகவே தாயார் இருந்தார், அவனால பக்கத்துல வர முடியல. மிரட்டுறான் சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் கண் கொண்டு பாக்குறார் சீதா மாதாவை, எப்படியெல்லாம் ராவணன் மிரட்டுறான் அப்படின்னு. ஆனா எதுக்குமே அசரலையாம் தாயார். அப்ப நம்மளும் நாம ஜபம் பண்ணி பக்தி பண்ணி தியானம் பண்ண வச்சுக்கோங்களேன், எதுவா இருந்தாலும் ஜெயிக்கலாம், எவனா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு ஜெயிக்க முடியும். அதைத்தான் அழகா பிராட்டிய பார்த்து நினைச்சுட்டு சொல்றா, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. ராமாயணம் தெரியாம இப்படி ஒரு வாக்கியத்தை சொல்லவே முடியாது. இல்ல ராமன் தானே ஜெயிச்சோனும் இதை சொல்ல, இல்ல தாயார் தான் ஜெயிச்சாள். தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே சொல்லிட்டு இப்படி யதிராஜரை பாக்குற, சுவாமி நான் என்ன சீதா மாதாவா, அவ்வளவு பெரிய வைராக்கியசாலியா, இந்திரிய நிகிரகங்கள் பண்ணவளா, அத்தனை தூரம் பகவத் தியானமும் நாமஜபமும் உடையவளா, ஒண்ணும் இல்ல சுவாமி, அடியாள் மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன அப்படின்றா. என்ன ஆச்சரியம்னா, இந்த சீதா மாதா விஷயம் எல்லாம் நன்னா தெரிஞ்ச லக்ஷ்மணன் தான் இந்த ராமானுஜர். சுக்ரீவன் அழகா ராமனிடத்த சகாயமான பிறகு ஒரு ஸ்திரீய ஆகாச மார்க்கமா ராவணன் தூக்கிட்டு போனான், அவன் நகையெல்லாம் கட்டி கீழே போட்டா, இந்த நகையான்னு பாருங்கோன்னு உடனே பகவான் அந்த நகைகளை பார்த்துட்டு கண்கள்ல கண்ணீர் வழிய, ஹே லக்ஷ்மணா நீ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுன்னு லக்ஷ்மணன் கிட்டதான் நகையை காட்ட சொல்றான். அப்ப லக்ஷ்மணன் சொல்றான்னா, எல்லா நகையும் பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இந்த பாத சலங்கை நூப்புறம் மட்டும் சீதா மாதாவோடது எனக்கு நன்னா தெரியும். ஏன்னு கேட்டா, நித்தியம் சேவிக்கும் போது சீதா மாதா பாதத்துல இந்த சலங்கைய நான் பார்த்திருக்கேன், மற்ற ஆபரணங்களை பத்தி எனக்கு தெரியாதுன்னு. அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் ஆகிய இந்த ராமானுஜரிடத்துல இவள் அவ்வளவு அழகா தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. ஏன்னா சீதா மாதா விஷயம் முழுக்க நன்னா தெரிஞ்சது யாருன்னா லக்ஷ்மணனுக்குத்தான். லக்ஷ்மணனை கூட்டுண்டுதான் சீதா மாதாவும் ராமனும் காட்டுக்கு வரா, சீதா மாதா லக்ஷ்மணனை கோச்சிக்கிறா. அதே மாதிரி சீதா மாதா கொண்டு போய் திரும்பியும் கர்ப்பவதியா இருக்கும்போது காட்டுல விடுறதும் அதே லக்ஷ்மணன் தான். அந்த லக்ஷ்மணன் தான் இந்த ராமானுஜன். இந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே அப்படின்றா. ராமானுஜர் அப்படியே லக்ஷ்மணனாவே மாறிட்டார். கையில இருக்க திரிதண்டம் அழகா வில் மாறி ஆயிடுத்து. ஆ சீதா மாதா அப்படின்னு கண்கள்ல கண்ணீர் வழிய, சத்தியம்தான் சீதா மாதாவுக்காக தான் பகவான் எல்லாம் பண்ணார், அதனால சீதா மாதா தான் ராவணனை ஜெயிச்சாள் அப்படின்னு தலையாட்டினாராம் சுவாமி ராமானுஜர். அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த இந்த பெண் பிள்ளை சொல்லியிருக்கா பாத்துக்கோங்க. சோ இனிமேல் என்ன கஷ்டம் வந்தாலும் புலம்ப கூடாது, என்ன பிரச்சனை வந்தாலும் அழக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் முகத்தை உருன்னு தூக்கி வச்சுக்க கூடாது, நாம ஜபம் பண்ணி என் பகவான் என்ன காப்பாற்றுவான், என் பகவான் என் பெருமையை நிரூபணம் பண்ணி காட்டுவான், என் பகவான் என் அவமானத்திலிருந்து மீட்பான், என் பகவான் என் மேல இருக்கிற பழிய தொடைப்பான், என் பகவான் என்ன கைவிட மாட்டான். இது சீதா மாதா சொல்லி கொடுத்த பாடம். அதை நமக்கு புரிய வச்சவள் இந்த பெண் பிள்ளை. அதுக்கு சாட்சி சுவாமி ராமானுஜர். ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு. ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு. ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு. ஜெய் போலோ யதிராஜ சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.